السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الكريم وآله وصحبه أجمعين. فقد قال الله تعالى في القرآن القديم الفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. ألا إن أولياء الله لا خوف عليهم ولا هم يحزنون. الذين آمنوا وكانوا يتقون لهم البشرى في الحياة الدنيا وفي الآخرة لا تبديل لكلمات الله. ربي اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. ما أريد للإصلاح وما توفيق إلا بالله عليه توكلت وإليه أنيب. அளவற்ற அருளாலனும் நிகரற்ற நம்பளுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் பெயரால் ஆரம்பம் செய்கிறேன். அன்னல பெருமானார் முஹம்மது முஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் குடும்பத்தார்கள், சத்திய தோழர்கள், சஹாபா பெருமக்கள் அனைவர்கள் மீதும், உலகில் வாழும் அனைத்து இஸ்லாமியர்கள் மீதும், நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டுமா. பெருமை கொண்ட இஸ்லாமிய பெருமக்களே, ரபியுல் ஆஹிர் இஸ்லாமிய ஆண்டினுடைய நான்காவது மாதம் முஹர்ரம் சஃபருக்கு அடுத்து ரபியுல் அவ்வல், அதற்கடுத்து ரபியுல் ஆஹிர், நான்காவது மாதம் ஹிஜ்ரி ஆண்டினுடைய மாதம். இந்த மாதத்திலே முக்கியமாக ஒருவரை பற்றி நினைவு கூறப்படுகிற மாதமாகும். இஸ்லாத்தினுடைய வரலாற்றையே மாற்றி அமைத்த, வீழ்ச்சி அடைந்து கொண்டிருக்கக்கூடிய இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தை இந்த உலகிலே நட்டாக நிலை பெறச் செய்த ஒரு மகான் ஞானி அப்துல் காதர் ஜீலானி கத்தசல்லாஹ் சிரவுல் அசீஸ் அவருடைய நினைவு மாதம் இந்த மாதம். இஸ்லாமிய வரலாற்றிலே ஏகத்துவ கொள்கையை இந்த உலகிலே போதிப்பதற்காக வேண்டி அல்லாஹுவால் அனுப்பப்பட்ட இறை தூதர்களுக்கு பின்னால் அவர்கள் கொண்டு வந்த சட்டத்திட்டங்களையும் நடைமுறைகளையும் மக்களுக்கு அந்தந்த காலத்திலே உள்ளவர்கள் அதை எத்தி வைத்து நேரிய வழியிலே இருந்து மக்களை தவறவிடாதவாறு பாதுகாக்குகின்ற பொறுப்பினை ஒவ்வொரு காலத்திலும் ஒவ்வொரு சமூகத்திடத்திலே அல்லாஹ் ஒப்படைத்து வந்திருக்கிறான். பெருமானவர்களுக்கு பின்னால் சஹாபாக்கள், அவர்களுக்கு பின்னால் அடுத்த தலைமுறையாக இருக்கிற தாபியன்கள், அதற்கு பிறகு தபாதாபியங்கள், அதற்கு பிறகு இமாம்கள், இப்படியாக வரிசையாக ஒவ்வொரு காலத்திலும் மார்க்கத்தை காப்பாற்றுவதற்காக, மார்க்கத்தினுடைய நடைமுறைகள் சிதைந்து போகாமல் இருப்பதற்காக வேண்டி தங்களது வாழ்நாள் முழுக்க ஒரு வினாடியும் கூட வீணாக்கி விடாமல் இஸ்லாத்திற்காக வேண்டி பாடுபட்டவர்கள், உழைத்தவர்கள் இருக்கிறார்கள். அந்த அணியில ஹிஜ்ரி ஐந்தாம் நூற்றாண்டில், ஹிஜ்ரி 460 ஆண்டு இந்த உலகிலே பிறந்து இந்த உலகம் போய்கொண்டிருக்கிற ஒரு மோசமான சூழ்நிலையை மாற்றி அமைத்து, உலகிலே இஸ்லாமியர்கள் அதிகமாக வாழ்ந்திருந்த போதிலும் கல்வியும் கலைகளிலும் முஸ்லிம்கள் மிகப்பெரிய அளவிலே தேர்ச்சி பெற்றிருந்த போதிலும், உலகத்தினுடைய தலைநகரம் என்று சொல்லுகிற அளவுக்கு, இந்த உலகத்தினுடைய தலைநகரம் என்று எந்த நாட்டையும் சொல்ல முடியாது, ஒரு நாட்டினுடைய தலைநகரம் என்று வந்தால் சொல்லலாம், ஆனால் உலகத்தின் தலைநகரம் என்று சொல்லுகிற அளவுக்கு திகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய பாக்தாத் என்கின்ற நகரத்தில் எல்லா படிப்புகளும் மிகைத்திருந்த காலம் அந்த காலம். மருத்துவம், ஆராய்ச்சி, வானவியல், புவியியல், இயற்பியல், வேதியியல் என்று எதெல்லாம் இருக்கிறதோ அதெல்லாம் முஸ்லிம்களால் அறியப்பட்டு முஸ்லிம்களால் கற்றுக் கொடுக்கப்பட்ட வந்த காலம் அந்த காலம். கல்விக்கு என்று சொன்னால் இஸ்லாமியர்களை தவிர வேறு கதி இல்லை என்று சொல்லுகிற அளவுக்கு கல்வியிலும் அரசாட்சியிலும் மிக உயர்ந்த நிலையில இருந்தவர்கள் முஸ்லிம்கள். உலகனுடைய தலைநகரம் என்று சொல்லப்படுகிற காரணத்தினால் உலகத்தினுடைய பல்வேறுபட்ட நாடுகளில் இருந்தும் அந்த நகரத்திற்கு கல்வி கற்பதற்காக வேண்டி வருவார்கள். கல்வியை கற்பார்கள். ஓராண்டு இரண்டாண்டுகள் அல்ல, பல ஆண்டுகள் அங்கே தங்கியிருந்து கல்வி கற்கக்கூடிய சூழல் அங்கே இருந்தது. இவ்வளவு பெரிய மகத்தான வலிமையும் சக்தியும் முஸ்லிம்களிடத்தில் இருந்த போதிலும் கூட அவர்கள் வீழ்ச்சி அடைந்தது எதனால் என்று பார்க்கிற போது ஆன்மீகத்தால் அவர்கள் வீழ்ச்சி அடைந்திருந்தார்கள். இஸ்லாமிய சரியத்தினுடைய சட்டங்களை விளக்கக்கூடிய ஏராளமான நூல்கள் இருந்தன. திருக்குறானுக்கு விரிவுரை சொல்லக்கூடிய தப்சீர்கள் ஏராளமாக இருந்தது. பெருமானாருடைய பொன்மொழிகளையும் அவர்களது வாழ்க்கை வரலாறுகளையும் எடுத்து சொல்லக்கூடிய நூற்றுக்கணக்கான கிரந்தங்கள் இருந்தன. இஸ்லாமிய லைப்ரரிகள் என்று சொல்கிற அளவுக்கு மிகப்பெரிய அளவிலே பாகாதிலும் அதை சுற்றியிருக்கிற பகுதிகளிலும் நூலகங்கள் அமைக்கப்பட்டு அதிலே உலகத்தினுடைய பல கோடிகளிலிருந்து வருகின்றவர்கள் அதிலே வந்து கல்வி பயின்று போகக்கூடிய அளவுக்கு உயர்வற்றிருந்த காலம் அந்த காலம். ஆனால் முஸ்லிம்களது நடைமுறை இஸ்லாமிய நடைமுறையாக இருக்கவில்லை. பெயருக்கு மட்டும் இஸ்லாமியர்களாக இருந்தார்கள். இஸ்லாத்திலே இருப்பதை அவர்கள் தங்களுக்கு ஒரு கேலியாக நினைத்துக் கொண்டார்கள். இன்றைக்கு சில பேர்கள் அலுவலகங்களிலே வேலை செய்யக்கூடியவர்கள் அவரை யாராவது பாயின்னு கூப்பிடுறதே அது கேவலமா நினைப்பாங்க, கண்டுபிடிச்சிட்டாங்களா அப்படின்னு. அதன் காரணமாக தன்னை முழுவதுமாக மாற்றிக்கொள்ளுகிற அந்த இயல்பை பார்க்கிறோம். யாராவது முஸ்லிம் ஒருவர் அங்கே வந்து ஏதாவது கேட்டுவிட்டால் அவரோடு சேர்ந்து இரண்டு பதில்கள் சொல்வதற்கு கூட தயங்குவார்கள். ஏன்னா அவர் இருக்குகின்ற இடம் அந்த மாதிரியான இடம். இப்படி பல நபர்களை நாம் சந்திக்கிறோம். இது போன்ற ஒரு காலம் அந்த காலம். முஸ்லிம்கள் முஸ்லிம் என்ற பெயரளவிலே இருந்தார்களே தவிர இஸ்லாத்துடைய அனுஷ்டானங்களோ நடைமுறைகளோ அவர்கள் அதிலே பிடித்தமாக இருக்கவில்லை. கல்வி கலாச்சாலைகள் இருந்தன. ஒரு பக்கத்திலே அதை பற்றி ஆன்மீக அதாவது ஆராய்ச்சியான சிந்தனைகள் ஒரு பக்கத்திலே போய்க் கொண்டிருந்தது. ஆன்மீகவாதிகளும் சில பேர்கள் இருந்தார்கள். அவர்கள் ஒரு போலித்தனமான வழிமுறையை காட்டிக்கொண்டு மக்களுக்கு மத்தியிலே செல்வாக்கு பெறுவதற்காக மார்க்கத்திலே புதிய புதிய விஷயங்களை சொல்லி பலவிதமான அபூர்வமான நிகழ்ச்சிகளை நாங்கள் செய்து காட்டுகிறோம் என்பதாக சொல்லிக்கொண்டு மக்களை ஏமாற்றிக் கொண்டிருந்த தரீகா என்ற பெயரிலே வைத்துக் கொண்டிருந்தவர்களும் அந்த காலத்திலே இருந்தார்கள். இது ஒரு புறம் அறியாமை என்பது அல்ல. அறியாமை நீங்கி இருந்த போதிலும் கூட அதன் மீது ஈடுபாடு இல்லாத ஒரு சூழ்நிலை, மார்க்கத்தின் மீது ஒரு பற்றற்ற சூழ்நிலை. இந்த சந்தர்ப்பங்களிலே அரசியலே மிகப்பெரிய குழப்பம். ஒவ்வொரு வாரத்திற்கும் ஒரு மன்னர் மாறுவார். அது மாதிரியான ஒரு காலம் அந்த காலம். அந்த குதுபா பிரசங்கம் குதுபா வாசிக்கிற போது அந்த காலத்திலே மன்னர்களது பெயரை சொல்லி அவர்களை வாழ்த்துவது வழக்கம். அப்படி வாழ்த்துகிற போது சென்ற வாரம் ஒரு மன்னருடைய பெயரை சொல்லி வாழ்த்துவார், இந்த வாரம் ஒரு மன்னருடைய பெயரை சொல்லி வாழ்த்துவார். வாரத்திற்கு வாரம் மன்னர்கள் மாறிக்கொண்டு இருக்கிற அளவுக்கு குரோத மனப்பான்மையும் பகை உணர்ச்சியும் மக்களுக்கு மத்தியிலே மேலோங்கி இருந்தது. இஸ்லாமியர்கள் முஸ்லிம்கள் உள்ளத்தால் வேறுபட்டிருந்தார்கள், மனதால் வேறுபட்டிருந்தார்கள். இப்படிப்பட்ட பலகீனங்களை பயன்படுத்திக் கொண்டு அந்த காலத்தில் இருந்த இஸ்லாமிய விரோதிகள், தாத்தா ரியாக்கள் போன்ற இஸ்லாமிய விரோதிகள் முஸ்லிம்களை எப்போது வேட்டையாடலாம் என்று தருணத்தை எதிர்பார்த்து அவர்களது குழப்பங்களை அவ்வப்போது அவிழ்த்து விட்டுக் கொண்டிருந்தார்கள். மன்னர் சலாஹுத்தீன் அய்யூபி என்று சொல்லுகிற மிகப்பெரிய வரலாற்று நாயகர் ஜெருசலத்தை யூதர்களிடத்திலே கிறிஸ்தவர்களிடத்திலே இருந்து மீட்டவர். சிலுவை யுத்தம் என்று சொல்லுகிற பல சிலுவை யுத்தங்கள் நடைபெற்றிருக்கின்றன. அந்த காலத்திலே முஸ்லிம்களிடத்திலே இருந்த ஜெருசலம் பைத்துல் முக்கத்தஸ் கிறிஸ்தவர்கள் கைப்பற்றி கொண்டு அவர்கள் அங்கு ஆதிக்கம் செலுத்திக் கொண்டிருந்தார்கள். அதை மீட்ட ஒரே மன்னர் வாழ்ந்த காலம் சுல்தான் சலாஹுத்தீன் அய்யூப் அவர்கள் வாழ்ந்த காலத்தில்தான் ரவுசல் ஆலம் அவர்களும் வாழ்ந்திருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் இருந்தது ஜெருசலத்திலும், இவர்கள் இருந்தது பாகாதிலுமாக இருந்தது.
அந்த காலங்களிலே ஜெருசலத்தை கைப்பற்றிய கிறிஸ்துவர்கள் பயங்கரமான அடாவடித்தனங்களை செய்தார்கள். முஸ்லிம்கள் மீது மிகப்பெரிய அளவிலே தாக்குதல்களை நடத்தினார்கள். அந்த நேரத்திலும் கூட அவருக்கு ஒத்துழைப்பதற்கு இஸ்லாமிய சமூகம் ஒன்று திரளவில்லை. ஒரு வலிமையான நிலையில் இருந்த ஒரு சமுதாயமாக இருந்த போதிலும் நமக்கு சொந்தமான மஸ்ஜிதை மீட்க வேண்டுமே என்கின்ற உணர்வு குன்றி போயிருந்தவர்களாக இருந்தார்கள். எனவே பல யுத்தங்களை சந்திக்க வேண்டியது இருந்தது. கௌசல் ஆலம் ஒஃபாத்தான மறைந்த பிறகுதான், கிட்டத்தட்ட 5 ஆண்டுகள் கழிந்த பிறகுதான் சுல்தான் சலாஹுத்தீன் ஐயூப் அவர்கள் அந்த ஜெருசலத்தை மீட்டார்கள். அதற்கு பிறகு கை போனது, இன்று வரையிலும் அது கைக்கு வந்து சேரவில்லை. இது மாதிரியான குழப்ப சூழ்நிலைகள் அரசியல் ரீதியாகவும் மக்களுடைய நடைமுறைகளிலும் அதிக குழப்பங்களும் அதிக விதர்ப்பங்களும் இருந்த காலம் அந்த காலம். ஒருவரை பழிவாங்குவதற்கு தருணங்களை எதிர்பார்த்திருந்த நேரம் இது மாதிரியான சூழ்நிலைகளிலே. ஆனால் பள்ளிவாசல்கள் குறையவில்லை, ஏராளமான பள்ளிவாசல்கள் இருந்தன. எல்லா பள்ளிவாசல்களும் பாங்கு ஒழிக்கப்பட்டிருந்தது. இது மாதிரியான நடைமுறை இப்படி இருந்த போதிலும் கூட முஸ்லிம்களிடத்தில் இருக்கிற செயல்பாடுகள் மிகவும் மோசமாக இருக்கிற காலகட்டத்தில் தான் கௌசல் ஆலம் அவர்கள் பிறக்கிறார்கள். அல்லாஹ் தஆலா இந்த உலகிலே அவர்களை மிகப்பெரும் சீர்திருத்தவாதியாக கொண்டு வர வேண்டும் என்பதற்காக வேண்டி பிறந்த காலத்திலே இருந்தே அவர்களை அல்லாஹ் புனிதப்படுத்தி இருக்கிறான். சில வலிமார்களின் வரலாறுகளை நாம் பார்க்கிற போது ஆரம்பத்திலே அவர்கள் மிகப்பெரிய அளவிலே பாவிகளாக இருந்திருப்பார்கள், தவறான செயல்களில் ஈடுபடுகிறவர்களாக இருந்திருப்பார்கள். முறைகளை பற்றி சொல்லப்படும். அவர்கள் வாழ்ந்த காலத்திலே இளமையிலே மிகப்பெரிய திருடர், கொள்ளை அடிப்பவர். எங்க வந்து யாரு வியாபாரிகள் தங்கியிருந்தாலும் எப்படியாவது அவருடைய பொருளை கொள்ளையடிக்காமல் அவர் விட மாட்டார். அந்த அளவுக்கு துணிச்சல் பெற்றவர். ஒரு முறை ஒரு வியாபார கூட்டம் வந்து தங்கியிருக்கிறது. அந்த பொருளை கொள்ளையடிப்பதற்காக வேண்டி, தருணம் பார்ப்பதற்காக வேண்டி, வேவு பார்ப்பதற்காக வேண்டி போயிருக்கிறார்கள். அப்ப அந்த வியாபார கூட்டத்தில் உள்ளவர்கள் பேசிக் கொள்கிறார்கள், இன்று இரவு யாராவது நம்முடைய பொருள்களை பாதுகாக்க வேண்டும், ஏன்னா இந்த ஊர்ல ஒருத்தன் இருக்கான் சுலையில் என்று சொல்லப்படும், அவன் எப்படினாலும் களவாண்டுட்டு போயிடுவான். நம்ம வந்து இத்தனை வருஷங்கள் மாதங்களாக பயணம் செய்து திரட்டி வந்திருக்கிற அத்தனை பொருள்களும் ஒரே நாளிலே சூறையாடப்பட்டு போய்விடும். எனவே யாராவது தூங்காம இன்றைக்கு இரவு என்ன செய்ய வேண்டும், இந்த பொருள்களை பாதுகாக்க வேண்டும் என்று பேசிக் கொண்டார்கள், எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று பேசிக் கொண்டார்கள். நீ கேட்டுக்கொண்ட புலையினரியால் சற்று யோசிக்க ஆரம்பித்து விட்டார், நம்ம மேல ஜனங்களுக்கு இவ்வளவு பயமா, சூக்கத்தை எல்லாம் விட்டு தொலைக்கின்ற அளவுக்கு நிம்மதியற்ற நிலையா, நாம் ஏன் இப்படி இருக்கிறோம், இவ்வளவு இடையூறாக ஏன் இருக்கிறோம் என்று மனதில் எண்ணியவராக அந்த வியாபார இடத்திலே போய் சொன்னார், நீங்கள் எல்லாம் நிம்மதியாக உறங்குங்கள், நான் வேண்டுமானால் உங்களை பொருள்களை பாதுகாக்கிறேன் என்று சொன்னார். அது மாதிரி அவர்கள் நிம்மதியாக போய் உறங்கினார்கள். இவர் அங்கே உட்கார்ந்து அந்த பொருள்களை பாதுகாத்தார். அதிகாலை அவர்கள்லாம் எழுந்த உடனே அவர்களுடைய பொருள்கள் எல்லாம் ஒப்படைத்து விட்டு இவர் விடைபெறுவதற்காக சென்ற போது அவருக்கு சில அன்பளிப்புகளை கொடுத்தார்கள். இரவு முழுவதும் விழித்திருந்து நீ எங்களது பொருள்களை பாதுகாத்து தந்திருக்கிறாய், நல்ல வேலை, இல்லாட்டினா அந்த புலையில் எல்லாத்தையும் சூறை ஆடிட்டு போயிருப்பான் என்று சொன்ன போது புலையில் சொன்னார், நீங்க எந்த புலையை சொல்றீங்களோ அதுதான் நான் என்று சொன்னார். இவர்களுக்கு ஆச்சரியமாக இருந்தது. அப்ப கேட்டார், என்ன இந்த மாதிரி ஆச்சரியமாக இருக்கிறது, என்ன உங்களை பற்றித்தானே நாங்கள் பயந்து கொண்டிருந்தோம் என்று சொன்னபோது அவர் சொன்னார், நான் யோசனை பண்ணினேன், நான் மாறுறதாக முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி அவர் மாறுவதற்கான முயற்சி செய்தார். அதுக்கு பிறகு அவர் மாறினார். மாறியதோடு மட்டுமல்ல, அந்த தலைமுறைக்கு பின்னால் உள்ளவர்கள் அவர்களது கருத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய அளவுக்கு திருக்குறானுடைய வசனங்களுக்கும் ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸுகளுக்கும் அவரிடத்திலிருந்து விளக்கத்தை வாங்கி எழுதக்கூடிய அளவுக்கு உயர்வு பெற்றார். குர்ஆனுடைய வசனங்களிலே மறைந்திருக்கக்கூடிய ஆன்மீக கருத்துக்களை எடுத்து சொன்னார். ஒரு காலத்திலே மிகப்பெரிய கொள்ளைக்காரராக திருடராக இருந்தவர் பிற்காலத்திலே அவருடைய இறுதி காலத்திலே அவர் எந்த அளவுக்கு மாறி வரலாற்றிலே இடம்பெற்றார் என்று சொன்னால் அது எவ்வளவு பெரிய விஷயம். அப்படித்தான் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையை நாம் பார்க்கிற போது ஆரம்பத்திலே கொஞ்சம் மோசமாக இருக்கும். பார்க்கிறார்கள். நம்ம மக்களிலே எத்தனை பேரை பார்க்கிறோம், இளமையில பள்ளிவாசலுக்கு வந்தா அப்படி திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க, அப்படி போவாங்க. எல்லா தீங்கான செயல்களும் இருக்கும், ஆனால் ஒரு கட்டம் வருகிற போது, ஒரு பக்குவம் வருகிற போது அதை உணர்ந்து திருந்தி அதற்கு பிறகு தொழ வேண்டும், நோன்பு வைக்க வேண்டும் என்ற எண்ணம் வந்துவிட்டு மாறி வருவதை பார்க்கிறோம். இப்படி பெரும்பாலான வழிமார்களுடைய வரலாறுகளை பார்க்கிற போது அப்படித்தான் வாழ்ந்திருக்கிறார்கள். ஆனால் அல்லாஹ்வுக்காக யாரை இந்த சமூகத்திற்கு வழிகாட்டியாக ஆக்க வேண்டும் என்று முடிவு செய்து விட்டானோ அப்படிப்பட்ட இமாம்களையும் கௌசல் ஆலம் அவர்களையும் அல்லாஹ் சிறு வயதிலிருந்தே பாதுகாத்திருக்கிறார். அவர்கள் பிறந்ததிலே இருந்து அவர்கள் ஒரு பொய் கூட சொன்னது கிடையாது. பொய் சொல்லக்கூடிய சந்தர்ப்பம் அவர்களுக்கு அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுக்கவே இல்லை. அது மட்டுமல்ல, ஆச்சரியம் என்னவென்று சொன்னால், சிறு பிராயத்திலும் கூட ஒரு ஹராமான ஒரு துரும்பு கூட அவர்களது வயிற்றிலே சென்று அடைந்தது கிடையாது. ஒரு ஹராமான பொருளும் கூட அவர்களது வயிற்றை சென்று அடைந்தது கிடையாது. அந்த அளவுக்கு அவர்கள் பெற்றோர்களை அல்லாஹ் பத்திரப்படுத்தி அவர்கள் மூலமாக அவர்களுக்கு உணவு அளித்து வாழ்நாள் முழுக்க மிகப்பெரிய வறுமையும் சிரமங்களும் இருந்த போதிலும் கூட ஹராமான எந்த வழியும் தேடாமல் கிடைக்காத போது பசியாக இருந்து பல நாட்கள் பட்டினியாக இருந்து தங்கள் உயிரை கையிலே பிடித்து வாழ்ந்திருக்கிறார்கள். அந்த அளவுக்கு அல்லாஹ்வுக்கள் அவர்களை சீர்திருத்தவாதிகளாக இந்த உலகத்திலே வாழச் செய்திருக்கிறார். நலிந்து போய் கொண்டிருக்கிற மார்க்கத்தை தலையிலிருந்து நிற்க வைத்தார்கள். அவர்களது பிரச்சாரம் ஆரம்பத்திலே அதற்குரிய எல்லா தகுதியையும் அல்லாஹ் அவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்தார். 13 வகையான கலைகளிலே அவர்கள் மிகப்பெரிய தேர்ச்சி அடைந்திருந்தார்கள். குரான் தப்சீருடைய கலை, ஹதீசுடைய கலை, ஃபிக்ஹுடைய கலை, உசூல் தப்சீர், உசூல் ஹதீஸ், மந்திக்கு மஹானி என்று சொல்லுகிற எல்லா கலைகளிலும், எத்தனை கலைகள் அந்த இருந்தனவோ அத்தனை கலைகளிலும் தேர்ச்சி அடைய செய்தார்கள். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பொருள்களை அவர்கள் விளக்கமாக எடுத்து சொல்லுகிற அளவுக்கு தகுதியை கொடுத்தான். மக்களுக்கு மத்தியிலே அவர்கள் உரையாற்றுவார்கள். இன்றைக்கு ஆலிம்கள் உரை நிகழ்த்துகிறார்கள் என்று சொன்னால் ஊர் ஊராக போய்த்தான் உரை நிகழ்த்த வேண்டும் இல்லையா? அந்த ஊர்ல இருக்கிற அசர்த்து இந்த ஊருக்கு வரணும், அங்கு கொஞ்சம் பேர் கேட்க வருவாங்க. ஆனால் கௌசலாலம் அவர்கள் வாழ்ந்த காலத்தில் கிட்டத்தட்ட அவர்களது மஜிலிஸ்ல 100,000 பேர்கள் உட்கார்ந்து அவருடைய பேச்சை கேட்பார்கள். 100,000 பேர்கள் உட்கார்ந்து கேட்பார்கள். வாரத்தில் 2 நாட்கள் உரை கேட்பதற்காக வேண்டி 2-3 நாட்களுக்கு முன்னாடி அங்கு வந்து இடம் பிடித்துக் கொள்வார்கள். அவர்கள் பேச்சை கேட்டுகின்ற சிலர்கள் மயங்கி கீழே விழுந்து விடுவார்கள், சிலர்கள் இறந்து போய் விடுவார்கள். பயார் முடிந்து விட்டு பார்த்தால் பல சடலங்கள் அங்கே மையத்தாக கிடக்கும். அத்தனையும் ஒன்று திரட்டி ஒரு இடத்திலே வைத்து ஜனாசா தொழுகை நடத்தி விட்டு போவார்கள். அந்த அளவுக்கு ஒரு வலிமை அல்லாஹ் அவர்களுக்கு வழங்கினான், அவ்வளவு ஆற்றலை வழங்கினான். இந்த சமூகத்தை தலை நிமிர்ந்து இந்த சமூகம் உயர்வடைய வேண்டும் என்ற காரணத்திற்காக வேண்டி வாழ்நாள் முழுக்க கிட்டத்தட்ட 99 வரைக்கும் அவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். ஹிஜ்ரி 460 பிறந்தவர்கள், 470 பிறந்தவர்கள், 561 வரையிலும் வாழ்ந்திருக்கிறார்கள். 91 வருடங்கள் இந்த உலகத்திலே வாழ்ந்திருக்கிறார்கள். அந்த 91 ஆண்டும் இந்த சமூகத்திற்கு தான் அவர்கள் பணி செய்திருக்கிறார்கள். இந்த சமூகத்தை முன்னேற்றுவதற்காகத்தான் அவர்கள் உழைத்திருக்கிறார்கள். அவர்கள் வரலாறை வாங்கி படித்து பாருங்கள், எத்தனை எத்தனை சிரமங்களை அவர்கள் அடைந்திருப்பார்கள், எத்தனை எத்தனை கஷ்டங்களை தாண்டி வந்திருப்பார்கள். அப்படிப்பட்டவர்களை மதிக்க வேண்டும், அப்படிப்பட்டவர்களை நேசிக்க வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸிலே சொல்லி காட்டுவார்கள், நபி ஹுரைரா ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னஹு கால கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னல்லாஹ தஆலா அல்லாஹ் சொல்லுவதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், மன் ஆதலி வலியன் ஃபகத் ஆதந்துஹு, யார் என்னுடைய நேசரை நோவினை செய்தாரோ அவர் என்னை நோவினை செய்து விட்டார். யார் சொல்றா? அல்லாஹ் சொல்வதாக ரசூலுல்லாஹ் சொல்லி காட்டுகிறார்கள், என்னுடைய நேசரை நோவினை செய்பவர் என்னை நோவினை செய்து விட்டார். ஃபகத் ஆதந்துஹு பில் ஹர்பி, யார் என்னை நோவினை செய்து விட்டாரோ அவரிடத்திலே நான் போர் பிரகடனம் செய்கிறேன். அல்லாஹ்வுடைய நேசரை இந்த உலகத்திலே நோவினைப்படுத்தியவர் என்னை நோவினைப்படுத்தியவர் ஆகிவிடுவார், அவரிடத்திலே நான் போர் பிரகடனம் செய்கிறேன். வமா தகர்ரப இலைய அப்தி பிஷையின் அஹப்ப இலைய மிம்மா அத்தரத் அலைஹி, என்னிடத்திலே ஒரு அடியார் நெருங்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு நான் அவருக்கு பரலாக ஆக்கிய கடமைகளை விட ஒன்று சிறந்ததில்லை. எதை அல்லாஹ் பரலாக ஆக்கி இருக்கிறானோ அதை முதலில் நிறைவேற்ற வேண்டும். அதை நிறைவேற்றிய பிறகுதான் மற்ற விஷயங்கள், அதன் மூலம் தான் அவள் என்னை நெருங்க முடியும். அதற்கு பேர் அதிகப்படியான மேல்மிச்சமான நன்மையான காரியங்களை செய்து யார் என்னுடைய நெருக்கத்தை பெற வேண்டும் என்று நினைக்கிறாரோ அவரிடத்தை நான் நெருங்கி விடுகிறேன். நான் அவரை நேசிக்க ஆரம்பித்து விடுகிறேன். அப்படி நான் அவரை நேசித்து விட்டால் அல்லது அவர் எந்த விஷயங்கள் எல்லாம் கேட்கிறாரோ அந்த செவியாக நான் மாறிவிடுகிறேன். அவர் எந்த விஷயங்கள் எல்லாம் பார்ப்பாரோ அந்த பார்வையாக நான் மாறிவிடுகிறேன். அவர் நீட்டுகின்ற கையாக நான் ஆகிவிடுகிறேன். அவர் நடக்குகின்ற காலாக நான் மாறிவிடுகிறேன் என்று அல்லாஹ் சொல்லுவதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு சொல்லி காட்டுகிறார்கள். இந்த உலகத்திலே ஒரு மனிதர் அல்லாஹ்வுக்காக வேண்டி வாழ்ந்து விட்டால் அல்லாஹ்வுத்தால அவரின் மூலம் எல்லா காரியங்களையும் செய்து காட்டுகிறான், சாதிக்கிறான். அல்லாஹ் மௌலா ரூமி ரஹமத்துல்லாஹி அவர்கள் ஒரு கருத்தை சொல்லி காட்டுவார்கள். இந்த இரும்பு இருக்கிறது பாருங்கள், இந்த இரும்பும் நெருப்பும் வேறு வகையான இனம். அதனுடைய தன்மை வேறு, இதனுடைய தன்மை வேறு. ஆனால் இந்த இரும்பை நெருப்பிலே போடுகிற போது அந்த நெருப்பு அந்த இரும்பிலே ஏறி 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 அதிலே ஊர்ந்து முழுமையாக கொஞ்ச நேரத்திலே இரும்பு இரும்பா இரும்பு நெருப்பாகவே மாறிவிடுகிறது. அந்த இடத்திலே கங்குக்கும் நெருப்புக்கும் இரும்புக்கும் மத்தியிலே வேறுபாட்டை காண முடியாது. நெருப்புடைய ஒரு கங்காகவே அந்த இரும்பு துண்டு மாறிவிடுவதை பார்க்கிறோம். அப்படித்தான் ஒரு மனிதன் இந்த உலகத்திலே வாழ்கிற போது அல்லாஹ்வுக்காக வேண்டி என்று தன்னை ஆக்கிக் கொண்டால் அல்லாஹ் தாலாவுடைய பேச்சுக்களும் அல்லாஹ் தாலாவுடைய பார்வையும் அல்லாஹ் தாலாவுடைய கேள்வியும் அவனிடத்தில் இருந்து ஏற்பட்டு விடுகின்றன என்று அல்லாஹ் சொல்வதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு சொல்லி காட்டினார்கள். இதைத்தான் அவர்கள் வாழ்நாள் முழுக்க இப்படிப்பட்ட செயல்கள் தான் அவனிடந்து வெளிப்பட்டு வந்தன. பெருமானார் ஸல்லல்லாஹு ஹதீஸிலே சொல்வார்கள், பார்ப்பதற்கு மிக பங்கரையாக இருப்பார், அலங்கோலமான கோலத்திலே இருப்பார், பரட்டையாக இருப்பார், கிழிந்த ஆடைகளை உடுத்திருப்பார். ஆனால் அவருடைய வாயிலே இருந்து நாளை மழை வரும் என்று சொன்னால் நாளைக்கு மழை வரும். ஏனால் சொல்வது அவர் அல்ல, அல்லாஹ்வுடைய வாயிலிருந்து பேசுகிறான். இப்படி அல்லாஹ்வு தஆலா அவர்களுடைய வாயின் மூலம் பேசுபவனாக அவர்களது பார்வையாக அவர்களது கேள்வியாக மாறிவிடுகிறான் என்ற ஹதீஸிலே சொல்லப்பட்டது போல இந்த உலகத்திலே ஒரு மனிதர் இறைவனுக்காக வாழ்கிற போது முழுக்க முழுக்க அல்லாஹ்வு தஆலா அவர்களுடைய செயல்களிலே தன்னை ஆக்கிக் கொள்கிறான் என்பது விளங்குகிறது. இப்படிப்பட்ட சில காரியங்களை அவர்கள் செய்து காட்டினார்கள். இப்படி செய்து காட்டிய காரணத்தினால் அவர்கள் செய்த சேவைகள் எல்லாம் விட்டுவிட்டு இந்த சமுதாயத்திற்காக வேண்டி எப்படி அவர்கள் அர்ப்பணிப்பு வாழ்ந்திருக்கிறார்களோ அத்தனையும் தூக்கி எறிந்து விட்டு அவர்களை கொச்சைப்படுத்தி அசிங்கியப்படுத்தி கேவலப்படுத்தி என்னெல்லாம் வார்த்தைகளை உயிரோடு இருப்பவர்களை கூட சொல்ல மாட்டோமோ அப்படிப்பட்ட வார்த்தைகள் எல்லாம் அவர்களை பேசி ஈடுபடுத்துகிற ஒரு சமுதாயம் நம்மிடத்திலே உருவாகி இருக்கிறது. ஆரம்பத்தில் ஏதோ சிறுக்கு ஒழிக்கப் போகிறோம் என்று சொல்லி ஒரு மாநாடை நடத்துகிறார்கள். தெருத்தெருவாக பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறார்கள். முஸ்லிம்களிடத்திலே அதற்கான வசூல் வேட்டை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். நம்மளும் தெரியாம கொடுத்துட்டு இருக்கிறோம். எந்த சிறுக்கை ஒழிக்கப் போகிறார்கள் என்று சொன்னால் அவர்கள் சொல்லியிருக்கிற விஷயம் என்ன தெரியுமா? தர்கா வழிபாடு, கபர் வணக்கம். எதுக்கு எதை சொல்கிறார்கள்? கபரில் போய் நம்ம என்ன சிறை வணக்கமா செய்கிறோம்? தரகால போய் நம்ம என்ன அல்லாஹ் அல்லாதவற்றையா வணங்குகிறோம்? அதுபோல தாவீசி தாயத்து, இவர்கள் சொல்லி இருக்கக்கூடிய சூனியம் என்பது இவர்களுடைய கருத்தில் சூனியம் என்பது கிடையாது. யாராவது சூனியம் இருக்கிறது என்று நம்பினால் அவர் முஷ்ரிக்கு. குரான் சொல்லுகிறது சூனியம் இருக்கிறது என்று, குரானுக்கு எதிராக வாதத்தை வைக்கிறார்கள், அவருடைய வாதத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னால் அவர் முஷ்ரிக்கு. இப்படிப்பட்ட சிறுக்கை ஒழிக்க போகிறோம் என்று சொல்லி ஒரு மாநாட்டுக்கு ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். முதல்ல நீ எங்க இருக்கன்னு யோசனை பண்ணணும். திருக்குறளுடைய வசனங்களை மறுக்கக்கூடிய அளவுக்கு துணிந்து விட்டார்கள். நாங்கள் ஆரம்பத்திலே எச்சரிக்கை செய்தோம், இது ஒரு ஆபத்தான கூட்டம், இந்த கூட்டத்தினுடைய பேச்சுக்களை நம்பாதீர்கள், அவர்களோடு உட்காராதீர்கள், அவர்களோடு ஏதாவது நட்பு வைத்துக் கொள்ளாதீர்கள் என்று சொன்னோம். கேட்கல. அன்றைக்கு சில விஷயங்களை சொன்னார்கள். ஆரம்பத்தில் அவர்கள் எடுத்து வைத்தது ரெண்டே ரெண்டு விஷயம் தான், ரெண்டே ரெண்டு அஜெண்டா தான். ஒன்னு தரகா ஜியாரத்தை தரகா வழிபாடு ஒழிக்கணும். இரண்டாவது என்ன, வரதட்சணை ஒழிக்கணும். இவர்கள் இயக்கம் ஆரம்பித்து 30 ஆண்டுகள் முடிந்து விட்டன. 30 ஆண்டுகளிலும் இந்த 2 விஷயத்திலாவது இவர்கள் வெற்றி பெற்றார்களா? எங்கேயாவது தரகாவை ஒழிக்க முடிந்ததா அல்லது வரதட்சணையை தான் ஒழிக்க முடிந்ததா? இவர்களை கொல்லைப்புறமாக வாங்குவது போலவா வாங்கிக் கொண்டிருக்கிறார்கள். வெளியில தெரியாம முன்னுடைய வாசல் வழியாம போகாம பின்வாசல் வழியாக வாங்க போலவா வாங்கிக் கொண்டிருக்கிறார்கள். எதையுமே இவர்கள் உருப்படியாக செய்யவில்லை. இப்படி சொன்னவர்கள் நாளடைவில் ஒவ்வொன்றாக சொல்லிக் கொண்டு வந்தார்கள். ஜக்காத் இல்லைன்னு சொன்னாங்க, சஹாபாக்களை விமர்சனம் செய்தார்கள், அவர்களை பின்பற்றக்கூடாதுன்னு சொன்னாங்க, இமாம்களை தூக்கி எறியுங்கன்னு சொன்னாங்க. இப்படியெல்லாம் சொல்லி 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 கடைசியில முழுக்க முழுக்க உடைய அறிவை வைத்து நீ தேடு, வேற எதையும் பின்பற்றாத, அது யாரு சொல்லி இருந்தாலும் பரவாயில்ல, ரசூலுல்லாஹி சொன்ன விஷயமாக இருந்தாலும் உன்னுடைய அருளுக்கு பொருந்தவில்லையா அதை தூக்கி எறிந்து விடு. திருக்குறானுடைய வசனங்களுக்கும் ரசூலுல்லாஹுடைய வாக்கியங்களுக்கும் முரண்பாடு ஏற்படுகிறதா, ரசூலுல்லாஹுடைய வார்த்தையை தூக்கி எறிந்துடு அப்படின்னு சொல்லி நிறைய சகிஹான ஹதீஸ்கள் எல்லாம் அப்புறப்படுத்தினார்கள். அதெல்லாம் முடிஞ்சு போய் எந்த கட்டத்தில் இருக்கிறார்கள் தெரியுமா? திருக்குறானுடைய வசனத்திலும் நாம் இதே வழியை பின்பற்ற வேண்டும். திருக்குறானிலும் நமக்கு அறிவுக்கு பொருந்தாத விஷயம் சொல்லப்பட்டால் அந்த வசனங்களை நாம் ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்று சொல்லிவிட்டு சில உதாரணங்களை அவர்கள் முன்வைக்கிறார்கள். அல்லாஹ் தஆலா சூரத்துல் பக்கராவிலே சொல்லுகிற போது, மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்தில் ஒரு மனிதர் இறந்து போய்விடுகிறார். அவரை யாரு கொன்னாங்கன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக ஒரு மாட்டுடைய வாளை எடுத்து அவரை அந்த மையத்தின் மீது அடித்தால் அந்த மையத்தை எழுந்து தன்னை கொன்றவனை சொல்லிவிடும் என்று குர்ஆனில் அல்லாஹ் சொல்லிக் கொண்டு வருகிறார். இந்த விஷயத்தை அவர்கள் மறுக்கிறார்கள். இந்த அறிவுக்கு பொருந்தல, அது எப்படி சத்தவன் எப்படி எந்திரிப்பான், அவன் எப்படி தன்னை கொன்றவனை சொல்லுவான் அப்படின்னு சொல்லி சொல்லி குர்ஆனை மறுக்கக்கூடிய அளவுக்கு கொண்டு வந்து விட்டார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா ஒரு சோதனை கொடுத்துகின்ற வகையில் 4 பறவைகளை அறுத்து அதனை துண்டாக்கி 4 மலைகளிலே வைத்து விடுங்கள், நீங்க போய் நடுவில் நில்லுங்க, அந்த 4 பறவைகளுடைய துண்டுகளையும் ஒன்றோடு ஒன்று கலந்து விடுங்கள், வித்தியாசம் தெரியாத அளவுக்கு கலந்து விடுங்கள், அதில் இருக்கிற கொஞ்சம் கொஞ்சம் இறைசிய 4 மலைகளில் வைத்து விட்டு நீங்கள் ஒவ்வொரு பறவையுடைய பெயரை சொல்லி கூப்பிடுங்கள், 4 பக்கத்தில் இருந்தும் அதனுடைய துண்டுகள் ஒன்று சேர்ந்து உங்களிடத்திலே வந்து சேரும் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அது போலவே நிகழ்வு நடைபெறுகிறது, அது குர்ஆனில் அல்லாஹ் பதிவு செய்திருக்கிறான். இவர்களுடைய வாதம் என்னவென்று சொன்னால் அது எப்படி நடக்கும்? அல்லாஹ் சொல்வதையும் மறுத்து விட்டார்கள், அல்லாஹ் ரசூல் சொல்வதையும் மறுத்து விட்டார்கள். இப்ப இவங்க எங்க இருக்காங்க, இவங்க எந்த நிலையில இருக்கிறார்கள் சிந்தித்து பார்க்க அன்புக்குரிய சகோதரர்களே. இப்படிப்பட்டவர்களை பேச்சை கேட்டுக்கொண்டு நாம் நம்ம ஈமானை வீணாக்கி கொண்டிருக்கிறோமே. அவன் தொப்பி போட வேண்டாம்னு சொன்னா போடாம இருக்கும், எல்லாமே அவன் சொன்னதுதானே செஞ்சிட்டு இருக்கோம். அது ரசூல்லா சொல்லாத ஒரு சுண்ணத்தாச்சே, ரசூல்லா என்னைக்காவது தொப்பி போடாம பள்ளியாசலுக்கு வந்திருக்காங்களா, தலையை மறைக்காம வந்திருக்காங்களா? ஒரு சந்தர்ப்பத்தில் வந்தாங்கிறத வச்சுட்டு அதுதான் சரின்னு சொல்லி வாதிடக்கூடிய நிலையை பார்க்கிறோம். இப்படியே சின்ன சின்ன விஷயங்களை சொல்லிக் கொண்டிருந்தவர்கள் இன்றைக்கு திருக்குறானை மறுக்க ஆரம்பித்து விட்டார்கள். இன்ஷால்லா இனி எதிர்காலங்களிலே அல்லாஹை மறுப்பார்கள், அல்லாஹை பகிரங்கமாக மறுக்கக்கூடிய அளவுக்கு துணிந்து விடுவார்கள். இவர்கள் தான் இந்த மக்களை வழிகெடுக்குகின்ற வேலையில் ஈடுபட்டு தௌலியாக்கள் என்று சொன்னாலே அசிங்கியமாக கொச்சியாக நினைக்கக்கூடிய அளவுக்கு மனதிலே ஒரு வெறுப்பை உண்டாக்கி விட்டார்கள். அவன் அல்லாஹ் விட்டு விட்டானா? இவர்கள் வரவுக்கு பிறகு இன்றைக்கு பாருங்கள் தராக்கள் எவ்வளவு கூட்டம் வருதுன்னு. ஆன்மீகவாதிகள் அன்று மட்டும் சேவை செய்யவில்லை, இருக்கிற காலத்திலே பல்லாயிரக்கணக்கானவர்கள் இஸ்லாத்திலே சேர்த்தார்கள். கௌசர் ஆலம் அவர்கள் கிட்டத்தட்ட 100,000 பேர்களை திருடர்களை பிரித்திருப்பதாக வரலாறு சொல்லி காட்டுகிறது. 5,000-க்கும் மேற்பட்ட யூதர்களையும் கிறிஸ்தவர்களையும் இஸ்லாத்திலே சேர்த்ததாக வரலாறு சொல்லி காட்டுகிறது. அஜ்மீரிலே அடங்கப்பட்டிருக்கிற அவர்கள் கிட்டத்தட்ட 99,00,000 பேர்களை இஸ்லாத்திலே சேர்த்ததாக வரலாறு பதிவு செய்திருக்கிறது. உன்னை யாராவது ஒரு 10 பேரை நீ இஸ்லாத்தில் கொண்டு வர முடியுமா? இஸ்லாத்தில் கொண்டு வந்தாலும் உன்னுடைய இஸ்லாத்தில் தான் நீ கொண்டு வர முடியுமே தவிர உண்மையான இஸ்லாத்தில் கொண்டு வர முடியாது. அவர்கள் வாழ்ந்த காலத்தில் முஸ்லிம்களாக ஆக்கினார்கள், வாழ்ந்த பிறகும் முஸ்லிம்களாக ஆக்கி கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு கூட அடுத்த சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் தங்களுக்கு ஏதாவது வியாதி இருக்குமானால், தங்களுக்கு ஏதாவது கஷ்டம் இருக்குமானால் அதற்காக அங்கே போகிறார்கள். அது குணமாகிறது, உடனே அதன் மீது ஒரு அபிமானம் உண்டாகிறது, இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். அப்படி அத்தனை பேர்கள் இஸ்லாத்திற்கு வருகிறார்கள். வாழ்ந்த காலத்திலும் முஸ்லிம்கள் இஸ்லாத்தை பரப்பினார்கள், வாழ்ந்து முடிந்த பிறகும் இஸ்லாத்தை பரப்பிக் கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட நல்லவர்களை முடிந்த அளவுக்கு நாம் நன்றி உணர்வோடு நடந்து கொள்ள வேண்டும், அவர்களுக்காக வேண்டி நாம் பிரார்த்திக்க வேண்டும். நாம் போகின்ற ஊர்களிலே அப்படிப்பட்ட நல்லவர்கள் அடங்கி இருந்தால் அவர்களை சார்த்து செய்ய வேண்டும், மரியாதை நிமித்தமாக அவர்களை சந்திக்க வேண்டும், அவர்களுக்காக வேண்டி அங்கு துவா செய்ய வேண்டும். நமக்கு தெரிந்த விஷயங்களை ஓதி அவர்களுக்கு அல்லாஹ்விடத்திலே மன்றாட வேண்டும், பிரார்த்தனை செய்ய வேண்டும். இதெல்லாம் விட்டுவிட்டு அவர்களை விமர்சனம் செய்து கொண்டு போகிற போது அல்லாஹ் தஆலா ஒருபோதும் நேர்வழி காட்டவே மாட்டான். நல்லவர்களை இயேசுகிறவர்கள் இந்த உலகத்திலே எந்த நிலையிலும் அவர்கள் நல்ல முறையிலே இருக்க மாட்டார்கள். ஒரு சஹாபி சயீது பின் முஸைப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்களை ஒரு மனிதர் ஏசி கொண்டிருந்தார். அதை பார்த்து ஒரு சஹாபி சொன்னார், அவர் திட்டாதீங்க, அப்படி திட்டக்கூடிய அளவுக்கு அவர் ஒன்றும் மோசமான ஆள் கிடையாது, நல்ல ஆளுன்னு சொன்னார். இல்லை, அவர் மோசமான ஆள் தான், திட்டே இருந்தார். அதுக்கப்புறம் பார்த்தா அவருடைய மகன் மரணித்த பிறகு அவருடைய முகத்தை பார்க்கிற போது உடம்பெல்லாம் நார்மலா இருந்துச்சு, ஆனா முகம் மட்டும் கருத்து போயிருந்தது, இருண்டு போயிருந்தது. ஜனாசாவை பார்த்து விட்டு வந்தவர்கள் சொன்னார்கள், முகம் மட்டும் இருளாக இருக்கிறது, மற்ற உடம்பெல்லாம் அது மாதிரி இருந்த நிலையில இருக்கிறது என்று சொன்னபோது அவர் சொன்னார், ஏசப்பட்டவரை பார்த்து அந்த சஹாபி சொன்னாதான், நீ சஹாபி திட்டியில் அல்லாஹ் தஆலாவுடைய முகத்தை கருப்பாக்கிடுவான்னு சொல்லி சொன்னார். சும்மா சொன்னதுதான், அல்லாஹ் தஆலா மௌத்தாகிற போது அந்த முகத்தை கருப்பாக்கி விட்டான். அன்புக்குரிய சகோதரர்களே, நல்லவர்களை ஏசுவதிலே கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். நான் அடிக்கடி சொல்லுகின்ற விஷயம் என்ன தெரியுமா, யாரை பத்தி எதுக்கு திட்டணும் பேசணும், அவங்கவுங்க அவங்கவுங்கள பாருங்க. முதல்ல நம்ம எந்த நிலையில் இருக்கிறோம், நம்முடைய இபாதத்து எந்த நிலையில் இருக்கிறது, நம்முடைய குறைபாடுகள் எந்த நிலையில் இருக்கிறது, முதல்ல ஆலோசனை பண்ணுங்க. படுத்து கடந்து அதை யோசனை பண்ணுங்க, நம்ம எப்படி இருக்கிறோம், என்னைக்காக நம்ம யோசனை பண்ணிருக்கிறோமா, இன்னைக்கு என்னென்ன தப்பு செஞ்சோம், யாரார பத்தி பேசணும், யாராருக்கு இடையூறு செஞ்சிருக்கிறோம், யாராருக்கு மனநோயில் கொடுத்துருக்கிறோம், என்னைக்காவது நாம் பட்டியலிட்டு இருக்கிறோமா? அதை விட்டு போட்டு அடுத்தவங்களை மனநோய் வினைப்படுத்துவதையும் அடுத்தவர்களை பற்றி பேசுவதையும் இழிவாக சொல்வதையும் தொழிலாக கொண்டிருந்தால் நாம் எப்போது நேர்வழி அடைவது? அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் எல்லா மனிதர்களையும். அப்படிப்பட்ட இழி செயலிருந்து நம்மை விடுவித்துக் கொண்டு யாரெல்லாம் நல்லவர்கள் என்று அடையாளம் காட்டப்பட்டிருக்கிறதோ, யாரெல்லாம் மார்க்கத்திற்காக வேண்டி உழைத்தவர்கள் பாடுபட்டவர்கள் என்று அடையாளம் காட்டப்பட்டிருக்கிறதோ, அவர்களை கண்ணியப்படுத்த வேண்டும், அவர்களை நேசிக்க வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்கிற போது இப்படி சொல்வார்கள், அல்லாஹும் இன்னி அஸ்அலுக ஹுப்பக வ ஹுப்ப மன் யுஹிப்புக. யா அல்லாஹ், உன்னுடைய பிரியத்தை நான் கேட்கிறேன், உன்னுடைய நேசத்தை நான் கேட்கிறேன், நீ யாரை நேசிக்கிறாயோ அவர்களது நேசத்தையும் நான் கேட்கிறேன், நீ யாரையெல்லாம் பிரியப்படுகிறாயோ அவர்களது பிரியத்தையும் நான் கேட்கிறேன். ரசூலுல்லாஹ் அப்படி கேட்டிருக்காங்கன்னா எவ்வளவு பெரிய விஷயம் அது. அதனால அவர்களுடைய நேசம் அன்பு நமக்கு கிடைக்க வேண்டும். அதற்கான வழிமுறைகளைத்தான் நாம் ஆராய வேண்டுமே தவிர, அதை விட்டு இது மாதிரியான கூட்டத்திலோடு நாம் சேர்ந்து கொண்டிருந்தோம் என்று சொன்னால் அல்லாஹ் தஆலா நம்மை வழிகெடுத்து விடுவான், நரகத்திலே உள்ள நிரந்தரமாக போய் சேரக்கூடியவர்களை அல்லாஹ் ஆக்கி விடுவான். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், எல்லா முஸ்லிம்களையும் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். வல்லரஹ்மான் இது போன்ற அநியாயக்காரர்களுடைய சூழ்ச்சிகளிலிருந்தும் கெடுதிகளிலிருந்தும் இந்த சமுதாயத்தை பாதுகாத்து உண்மை முஸ்லிம்களாக அல்லாஹ் தலைநிமிர்ந்து வாழுகின்ற அளவுக்கு நமக்கு தௌஃபீக் செய்வானாக என்று கேட்டு இந்த உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிருல்லாஹு அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும். சுன்னத்துல் கொள்ளுங்கள்.